நம்ம வாழுகிற ஒரு சமுதாயம் வந்து ரொம்ப சீரழிந்து இருக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷ உயிருக்கு மதிப்பே இல்லை. எங்க போனாலும் மனுஷ உயிருக்கு மதிப்புன்றதே இல்லை. அதை நம்ம பார்க்கலாம், எங்கேயுமே அது பயங்கரமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பெரிய அடையாளம் நம்ம சமுதாயம் எவ்வளவு சீரழிந்து இருக்குன்றத. மனுஷனை மதிக்கிறதே இல்லை. ஒரு மனுஷனை ஒரு கேவலமா நினைக்கிறது, பயங்கர கொடூரமான வார்த்தைகள்ல மனுஷனை வார்த்தைகளையே கொலை செஞ்சிடுறது. நேர கொலை செய்யாம இருக்கலாம், வார்த்தைகளை கொலை செய்யறது. மனுஷனை ஒரு கேவலமா நினைக்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழ்றோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் கொடுமையை நம்ம பார்க்கிறோம். நியூஸ் பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் கொலை இல்லாம இருக்காது இல்லைங்களா. தகப்பன் தாய் கொலை, இல்ல மனைவி புருஷன் மனைவிய கொண்டுட்டான்றது, ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி பயங்கரமான கொலை இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த தீவிரவாதம் பயங்கரமான கொலைகளை செய்யறத பாக்குறோம். இன்னும் தற்கொலைகள் பயங்கர, அந்த சூசைட் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா போறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் அபார்ஷன்ஸ், இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, அந்த உயிரை வயிற்றுலயே இருக்கும் போதே அந்த குழந்தை உயிரை எடுக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி உயிருக்கே மதிப்பில்லாத ஒரு காலம். நம்முடைய ஜெனரேஷன் எல்லாம் யோசிக்கிறது, அந்த யோசனை வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது எதுலன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் உலகத்தினால்தான். என்டர்டெயின்மெண்ட், சினிமால, சீரியல்ல, டிவியில வர அந்த ஐடியாஸ் எல்லாம் தான் நம்ம சமுதாயத்தை ரொம்ப பாதிக்கிறது. அந்த என்டர்டெயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப வருது பார்த்தா, கொடுமை தான் ரொம்ப வருது இல்லைங்களா. ரொம்ப வயலன்ஸ், ரொம்ப ஓரளவுக்கு வயலன்ஸ் பரவாயில்ல, ஏன்னா மனுஷன் எவ்வளவு சீரழிந்திருக்கான், அவன் எவ்வளவு மோசமா இருக்கிறான்னு வயலன்ஸ் தெரியணும். அது பைபிள்லயும் இருக்கு, கொடுமையை நம்ம பைபிளும் விவரிக்குது. ஆனா அளவுக்கு மீறி கொடுமை, ஒரு படங்கள்லாம் அப்படியே பயங்கர தலை வெடியறதும் கால் கை உடைக்கிறதும் அப்படியே வயலன்ஸ் ரொம்ப. மனுஷ உயிர் மதிப்பில்லாத இந்த ஃபயர் கன்னு, புது புது கன் எல்லாம் வச்சு ஒரு சும்மா கிளிக்லயே எல்லா உயிர்களும் போற மாதிரி நமக்கு ஒரு படம் நம்ம காமிச்சிட்டு, மனுஷ உயிர்களுக்கு மதிப்பே இல்லாத மாதிரி ஒரு ஐடியா நமக்கு மனசுல வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாம இந்த கொடுமைய ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு நிலைமையில நம்ம வந்துட்டோம். திடீர்னு ஒரு கன்னை எடுத்தோ, ஒரு கத்தி எடுத்தோ, ஒருத்தர் தலைய ஷூட் பண்ணி படான்னு உடஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், என்ஜாய்மெண்ட். அதை என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம இல்லைங்களா. கை உடஞ்சிச்சுன்னா, கால் கை போச்சுன்னா, உடம்பே செதறிச்சுன்னா அதை பார்த்து அப்படியே சிரிக்கிற அளவுக்கு, என்ஜாய் உள்ள மகிழ்ற அளவுக்கு பயங்கரமா நம்ம ஆயிருக்கும். இது வந்து சாத்தானுடைய ஒரு பெரிய காரியம். இதை வச்சு என்ன பண்றானா, எல்லாருடைய மனசுலயும் உயிருக்கு மதிப்பே இல்லாத மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்துருக்கும். சீப்பா, உயிரை ஒரு துச்சமா என்ற மாதிரி, உயிரே மதிப்பே இல்லாதபடி மனுஷங்களை கொண்டு வர்ற ஒரு மனநிலைமை எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருக்கான். இது வந்து உயிரை ஒரு எந்த உயிரை எடுத்தாலும், சின்ன பிறக்கிற ஒரு உயிரை கூட அது அபார்ஷன் செஞ்சு அழிச்சிடறாங்க. உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு கூட மதிப்பு இல்ல, அந்த மனுஷனுக்கு மதிப்பு இல்ல. அவன் வயசான காலத்திலயும் எப்படா அவன் போவான், எப்படா அவன் ஒளிவான்ற ஒரு நிலைமையில அப்படித்தான் நம்ம சமுதாயம் இருக்கிறத, மனநிலைமை இருக்கிறத நீங்க பாக்கணும். மத்தவங்க உயிரை பத்தி மாத்திரம் இல்ல, சொந்த உயிரை பத்தியும் மதிப்பில்லாத நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், சொந்த உயிர். பழைய காலத்துல, சில காலங்களுக்கு முன்பதாக எல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவ்வளவு இல்லை இல்லைங்களா, மெடிக்கலா அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனா அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத காலத்திலயும் மனுஷருங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கிறாங்க இல்லைங்களா. அப்பவே பைபிளே போட்டிருக்கு 70-80 ஆயுசு எல்லாம்னு போட்டிருக்கு. அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, ரொம்ப ஆவரேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா, ஆயுசு பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸு குறைஞ்சுகிட்டே வருது இல்லைங்களா. 70-60, 60-50, இன்னும் கொஞ்ச நாள் போனா 30 மாறிடும். 30 மிஞ்சினா போதும்ன்ற மாதிரி வாழ்க்கை ஆயுசு மாறிடும். ஏன், ஆனா காரணம் என்ன தெரியுமா, மனுஷருங்க மத்தவங்க உயிரையும் மதிக்கிறது இல்ல, அவங்க உயிரையும் மதிக்கிறது இல்ல. அவங்க மதிக்காததுனால கண்டபடி சாப்பிடுறது, கண்டபடி ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, உயிருக்கு மதிப்பு இல்ல. கண்டபடி அவங்க உடம்பையே தாங்க கெடுத்துக்கிறாங்க. அவங்க உயிரின் மதிப்பு அவங்களுக்கு தெரியறது இல்ல. தெரியாததுனால எவ்வளவு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்திருக்கு இப்போ, ஏன் 70-80 அப்பெல்லாம் 70 சொல்ல டைம்ல எல்லாம் மெடிக்கலே இல்ல. இப்ப அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு 100 கூட நம்ம தாண்ட முடியும். ஒழுங்கா நம்ம ஆயுச உயிருக்கு மதிச்சு நம்ம நடந்தோம்னா அதெல்லாம் இல்லாத போறதுக்கு காரணம் என்ன? நம்ம உயிர் மேலேயே நமக்கு மதிப்பு இல்லாததுனால. இப்படிப்பட்ட ஒரு காலத்தை வாழ்ற மனிதர்களுக்கு ஒரு இருள் பேக்ரவுண்ட், நான் இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு இருளான ஒரு பின்னணி, அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு பிரகாசமான ஒளியாக 6வது கற்பனை நமக்கு வருது. அந்த கற்பனை நமக்கு என்ன சொல்லுது? 20:13 நம்ம படிக்கலாம். ஒரு பெரிய ஒளியாக நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கழுவி நம்ம கண்களை திறக்கும்படிக்கு இந்த கற்பனை வருது பாருங்களேன். 20:13 கொலை செய்யாது இருப்பாயாக. எவ்வளவு சுருக்கமா ஆண்டவர் பேசுறாருன்றது தான் பெரிய ஆச்சரியம். கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்ற கற்பனை. இது நம்ம காலத்துக்கு ரொம்ப பொருந்தும். மனித உயிரின் புனிதத்தை ஆண்டவர் இதுல வலியுறுத்துறார். அது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத உணரும்படிக்கு இந்த கட்டளையில நமக்கு ஆண்டவர் உணர்த்துறார். அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் 4 கற்பனைகளை, நம்ம ஆண்டவருக்கு சம்பந்தமான 4 கற்பனைகளை பார்த்திருக்கிறோம். இன்னும் பைபிள்ல வர்றது இன்னும் 6 கற்பனைகள் இருக்கு. இந்த 6 கற்பனைகள்ல இந்த பொதுவா 2 விதமா இந்த கற்பனைகளை பிரிப்பாங்க. இந்த 4 கற்பனைகள் வந்து இது வெர்டிக்கல் கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது தேவனுக்கு உரிய கட்டளைகள். இந்த 6 கற்பனைகள் வந்து ஹாரிசான்டல் கமாண்ட்மெண்ட்ஸ் என்னுவாங்க. இன்னொன்னு சொன்னா முதலாவது பலகை, ரெண்டாவது பலகைன்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்னு கூட என்ன சொல்லலாம், தேவனுக்குரிய கடமைகள், மனிதனுக்குரிய கடமைகள் அப்படின்னு 2 விதமா 4-6 பிரிக்கலாம். இயேசுவே இந்த கற்பனைகளை சுருக்கமா 2 கற்பனையா பிரித்திருக்கிறார். முதலாவது என்ன சொல்லியிருக்கிறார், தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நேசிப்பாயாக. அந்த 4 கற்பனைகளையும் 1 கற்பனையா அவரு சுருக்கியிருக்கிறார். 6 கற்பனைகளை அவர் எப்படி சுருக்கியிருக்காரு? உன்னுடைய பிறனை நீ உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னுடைய பிறனை நீ நேசிப்பாயாக அப்படின்னு ரெண்டையும் சுருக்கியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறதுனா என்ன? நான் பார்த்த 4 கற்பனைகள், அவரை அன்றி வேற தேவன் உனக்கு இருக்கக்கூடாது, அவரை தான் முழுசா எப்பப்பார் நீ நினைச்சு அவரையே நீ இருக்கணும். ரெண்டாவது, அவருக்கு எந்த உருவத்தையும் சொரூபத்தையும் நீ வைக்காம அவர் தன்னை எப்படி ஆராதிக்கணும்ன்றாரோ அந்த விதத்துல தான் அவர் ஆராதிக்கணும். 3வது கற்பனை, அவர் எப்படி ஆராதிக்கணும், எந்த மனநிலைமையோடு ஆராதிக்கணும்னு ரொம்ப மதிப்பு கொடுத்து ரொம்ப பயபக்தியோடு. அவரை வீணா நம்ம நினைச்சிடவே கூடாது, அவரை ஏதோ யூஸ்லெஸ்ஸா நம்ம நினைச்சிடவே கூடாது. ரொம்ப மதிப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கணும். அவருடைய நாமத்தை வீண்ல வணங்காதிருப்பாயாக. அவர் ஓய்வு நாள்ல ஆசரிக்கணும். இந்த 4 கற்பனைகள் என்ன சொல்லுது? தேவனை நேசிக்கிறதுனா என்ன, முழு இதயத்தோடு தேவனை நேசிக்கிறதுனா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னுடைய அயலகான உன்னுடைய பிறனை நீ நேசிக்கணும்னா என்னன்றத நம்ம 6 கற்பனைகளை பார்த்துட்டு வரோம். இந்த அதுல ஆரம்பிக்கிற முதல் கற்பனை எது? போன வாரம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது, ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பாருங்களேன், அதுல முதல் கற்பனை என்னன்றி வேற தேவர்கள் இருக்கவானா, இதுல முதல் கற்பனை உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு. அது ரெண்டுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன்னா ஒன்ன செய்யறோம் இன்னொன்னு செய்ய மாட்டோம்னு சொல்லவே முடியாது. நீ ஒன்ன செஞ்சீனா இன்னொன்னும் செய்வேன். கடவுளை நீ உண்மையா நேசிக்கிற மகனா இருந்தா உன் தகப்பன் தாயும் நீ கனம் பண்ணுவேன். அது இயற்கை. ஆக்சுவலா நார்மலா பார்த்தோம்னா எனக்கு என்னவோ இந்த மாதிரி கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி எனக்கு டீச் பண்ணது இல்லை. நான் கன்வெர்ட் ஆன பிறகு எங்க அப்பா அம்மாவை ஒரு இந்துவா இருக்கும்போது நான் மதிக்கவே மாட்டேன். பயங்கரமா கொடுமையா நடத்துவேன், பயங்கரமா அவங்கள சபிப்ப கொடுமையான நடத்தி இருக்கிற பயங்கரமான மிருகமா நான் இருந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா கூட. நான் கன்வெர்ட் ஆன பிறகு அது பாத்தீங்கன்னா அது இயற்கையாவே வருது. நான் அவங்கள மதிக்கணும், நான் அவங்களுக்கு அடங்கி நடக்கணும், அப்படியே இயற்கையாவே வந்துச்சு. யாரும் அந்த மாதிரி சொல்லணும், இயற்கையா வரும். ஒரு உண்மையா நம்ம கன்வெர்ட் ஆகி தேவனை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா இயற்கையா நம்ம அப்பா அம்மா அடங்கி நடக்கணும்னு வரும். ஒருவேளை ஆரம்பத்தை தெரியாம இருக்கலாம், ஆனா அது உணர்ந்து மனம் திரும்பி நடக்க ஆரம்பிப்போம். நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி நான் அப்பா அம்மா கீழ்படியாம இருக்கிறேன்னு நம்ம நாடகம் போடுறோம்னு அர்த்தம். உண்மையாவே நீ கடவுளுடைய புள்ள இல்லைன்னா, ஏன்னா அப்படி இருந்தா இதுல தெரியும். அதுல இருந்தா நாலு கற்பனைகளை ஒழுங்கா இருந்தா இந்த ஆறு கற்பனைகளை பார்க்கலாம். அப்படிதான் இது கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அதை பார்த்துக்கணும். அதனாலதான் ரொம்ப சம்பந்தம் இருக்குன்னு வரேன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த ஆறாவது கற்பனை, கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்ற கற்பனை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப தெளிவா இருக்குது, ரொம்ப சுருக்கமா இருக்கு இல்லைங்களா. மூணே நாலே வார்த்தை தான் இங்கிலீஷ்ல, தௌ ஷல்ட் நாட் மர்டர். இது தமிழ்ல ரெண்டு வார்த்தை தான், எபிரே பாஷையிலையும் ரெண்டே வார்த்தை தான், ரெண்டே வார்த்தை பாருங்களேன். ஆனா அது எவ்வளவு விசாலமானதுன்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப விசாலமானது, இது ஒரு 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 தீவிரமான தடை ஆண்டவர் விதிக்கிறார், ஒரு தடையை விதிக்கிறார். என்ன தடை? இதை நம்ம நினைச்சுக்க கூடாது, ஒரு கத்தியை எடுத்து ஒருத்தனை குத்துனா தான் இதை நம்ம உடைக்குவோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இதுல ஆண்டவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களா இருக்கிற நம்ம வந்து மனுஷ உயிரை மதிக்க கத்துக்கணும். அது ரொம்ப விசேஷமா, மனுஷனுடைய உயிரை நம்ம பார்க்க கத்துக்கணும். அந்த உயிர் சிறப்பானது, சிறப்பானதா இருப்பதுனால அந்த உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதபடிக்கு நம்ம முன்னெச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க நம்ம கத்துக்கணும். முதல்ல அதான் ஆண்டவர் இதுல வலியுறுத்துறார். ஒரு கத்தி எடுத்து குத்துட்டா அது அதை ஒண்டி பிரச்சனை இல்ல. மனுஷன் உயிர் ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சிறந்தது, அதை மதிக்கணும். அதுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடிக்கு சகலவிதமான முன்னெச்சரிக்கையும் கவனத்தையும் நம்ம எடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இதுல வலியுறுத்ததை நம்ம பார்க்கலாம். ரொம்ப மதிப்புள்ளது. பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவரை உயிரை குறித்து அவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு, ஏன் மனுஷன் உயிர் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஆண்டவரே காரணத்தை சொல்றாரு. ஆதியாகமம் 9:6 வசனத்தை படிக்கலாம்.
மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே
ஏன் ஆண்டவர் மனுஷன் உயிருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரு? ஏன்னா மனுஷன் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால. நம்ம மனுஷனை பார்த்து நம்ம மனுஷனை அட்டாக் பண்றோம், மனுஷனை தாக்குறோம்னா எதை தாக்குறோம்? நம்ம தேவ சாயலை நம்ம தாக்குறோம். அந்த உணர்வு நமக்கு ஏற்படணும். தேவ சாயலாக மனுஷனை உண்டாக்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, வேற எந்த சிருஷ்டிப்பும் உலகத்துல கடவுள் அப்படி பண்ணதில்லைன்னு. வெறும் மனுஷனை மாத்திரமே பிரத்யேகமா அப்படி பண்ணியிருக்கிறார். உயர்ந்த சிருஷ்டிப்பு மனுஷன், அவருடைய சாயல்ல பண்ணியிருக்குதுன்னு சொல்ற ஒரே காரியம் மனுஷன் மட்டும்தான். காண முடியாத தேவனை காணுகிற ஒரு ஒரு பிரதிபலிப்பாக பண்ணிருக்கிறது மனுஷன் மட்டும்தான். He is the visible representation of invisible God அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. காண முடியாத தேவனை காணுகிற ஒரு பிரதிபலிப்பாக பண்ணிருக்கிறது மனுஷன் மட்டும்தான். ஆகவே மனுஷன் மாத்திரம்தான் அந்த கடவுள்கிட்ட ஐக்கியம் கொள்ள முடியும், மனுஷன் மாத்திரம்தான் அந்த கடவுளை மகிமைப்படுத்தும்படி வாழ முடியும். அதுக்காகத்தான் அவனை பண்ணியிருக்கிறார். ஆகவே மனுஷன் அப்படி சிருஷ்டித்திருக்கிறதுனால மனுஷனுடைய உயிருக்கு பெரிய புனிதம் இருக்கிறது, பெரிய புனிதம் இருக்கிறது, பெரிய மதிப்பு இருக்கிறது, பெரிய கண்ணியம், டிக்னிட்டின்னு. டிக்னிட்டினா பெரிய உயர்வு ஸ்தானம் இருக்கிறது மனுஷனுடைய உயிருக்கு. அதை நம்ம மதிக்க கத்துக்கணும், அதை ரொம்ப பயத்தோடு பார்க்க கத்துக்கணும். மனுஷன் உயிர் ரொம்ப பெருசுங்க, அதை முதல்ல நம்ம உணரணும். அதனாலதான் அதுல சொல்றாரு பாருங்களேன், அது மனுஷன் தேவ சாயலால் பண்ணப்பட்டிருக்கிறதுனால மனுஷனை நீங்க மதிக்கணும். ஒரு இது எப்படின்னா, மனுஷனை மதிக்காம இருக்கிறது எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஆர்ட் கேலரி, ஆர்ட் கேலரினா ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணது. ஒரு ஆர்டிஸ்ட் எத்தனையோ வருஷம் தான் கஷ்டப்பட்டு அழகழகான படங்களை பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப முயற்சி எடுத்து சிந்தித்து வருஷ கணக்குல பண்ணி நிறைய அவர் வாழ்க்கையெல்லாம் பண்ணதை வச்சிருக்கிறார். ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்கார். அந்த மியூசியம்குள்ள போய் நம்ம சிலதெல்லாம் கிழிக்கிறோம், சிலதெல்லாம் உடைக்கிறோம், சிலது தண்ணி எடுத்து ஊத்துறோம், இல்லைனா எதோ பண்றோம்னு வச்சுக்குவோம். அது வேஸ்ட் பண்றது மாத்திரம் இல்லாம அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினதா இருக்கும் இல்லைங்களா, அவர் அவ்வளவு இது பண்ணுது. அதை விட பல மடங்கு கொடுமையானது, பாவகரமானது கொலைன்றது. ஏன்னா இந்த உலகத்திலேயே கடவுள் பிரமிக்கத்தக்க அதிசயமா பண்ணதுன்றது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஃபியர்ஃபுல்லி எப்படி வருது இங்கிலீஷ்ல, அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் அப்படின்னு. கடவுளே ஃபியர்ஃபுல்லா வண்டர்ஃபுல்லா ஜாக்கிரதையோடு பயத்தோடு பண்ணதுன்றது இந்த உலகத்துல வேறு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஆர்டிஸ்டிக் டிசைனாக தன்னை பிரதிபலிக்கணும்னு அவ்வளவு அழகாக பண்ணது மனுஷனை மாத்திரம்தான். மனுஷ உயிருக்கு பெரிய புனிதம் இருக்கு, பெரிய மதிப்பு இருக்கு. அதை நம்ம மதிக்கணும்னு ஆண்டவர் பார்க்கிறார் அந்த கற்பனையில. என்னுடைய சாயலாக நான் பண்ணியிருக்கிறேன், பிரமிக்கத்தக்க அதிசயமாக இந்த உலகத்திலேயே எதையுமே அப்படி பண்ணல. நான் மனுஷ உயிரை மாத்திரம் தான் அப்படி பண்ணியிருக்கேன். அதை என்னுடைய ஜனங்களா இருக்கிற நீங்க மதிக்கணும், அதை மதிக்கணும். அதை தான் அந்த கற்பனையில் ஆண்டவர் நமக்கு சொல்ற, எந்த சிருஷ்டிப்பும் அப்படி பண்ணதில்லை. அத அந்த வசனத்தை படிங்களா தொடர்ந்து, ஆதியாகமத்துல 6வது வசனம் என்ன சொல்லுது, மனுஷ சாயலால பண்ணிருக்கிற. அடுத்தது
மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது.
பாருங்களேன், மனுஷனுடைய உயிரை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் சிந்தப்பட கடவுது. அப்புறம்
நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் ரத்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார்.
சரி, 5வது வசனம் படிங்க.
உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷ உயிரை மதிக்காம மனுஷ உயிரை எடுத்தோம்னா அதுக்கு ஆண்டவரே என்ன பண்றாரு பழி வாங்குவேன்றாரு. என்னுடைய சாயல்ல தொட்டனா, என் சாயல நீ தொட்டினா, என்ன தொட்ட மாதிரி நான் அதுக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அது மனுஷனா இருக்கட்டும், மிருகத்து கூட சொல்றாரு பாருங்களேன், மிருகத்தை கூட சொல்றாரு அதை பழி வாங்குவேன் நானு அப்படின்றாரு. எப்படி பழி வாங்குவாரு, ஒரு ஆர்டரே போட்டிருக்காரு, மனுஷ உயிரை எடுத்தோம்னா அவனுக்கு மரண தண்டனை தான், கவர்மெண்ட் வச்சு நான் பழி வாங்குவேன்றாரு. அது மாத்திரம் இல்லாம நித்திய நரகத்துல பழி வாங்குவேன்றாரு. கொலைன்றது ரொம்ப பெரிய பாவம், கடவுளுடைய சாயலே அடிக்கிற ஒரு பெரிய பாவம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளுடைய சாயல்ல மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவருக்கு பெரிய கனம் இருக்கிறது, பெரிய டிக்னிட்டி இருக்கு, புனிதம் இருக்கிறது. அந்த மனுஷன் வந்து எந்த ஜாதியாவது இருக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் கிறிஸ்டியன்ஸ் மாத்திரமா கடவுளுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க இல்ல, அவங்க எந்த ஜாதியாவது இருக்கலாம், எந்த மதமாவது இருக்கலாம், எவ்வளவு பாவிகளாவது இருக்கலாம், எவ்வளவு சீரழிந்தாவது இருக்கலாம், நமக்கு எவ்வளவு கெட்டதும் செஞ்சிருக்கலாம், நம்மள எவ்வளவு அவமானமும் படுத்திருக்கலாம், நம்மள கேவலமாவும் அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க கடவுளுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம்னா நம்ம அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அதை மதிக்க கத்துக்க. முதல்ல மனுஷனுடைய உயிரை மதிக்க கத்துக்க. அது என்னதான் நிலைமையில இருக்கலாம், எவ்வளவுதான் ஒரு போதும் அந்த துச்சமா நீ எண்ணக்கூடாது, ஒரு போதும் அது இல்லாம போயிருந்தா நல்லா இருக்குமே, அதை சபிக்கிறதோ தப்பான வார்த்தைகளை கொடுமையான காரியங்களை பேசுறதோ நீ இருக்கவே கூடாது. மனுஷ உயிரை மதிக்கணும், அதைத்தான் அந்த கற்பனையில ஆண்டவர் நமக்கு சொல்றத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த கற்பனையை நம்ம செறிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு தலைப்பை நான் போட்டிருக்கிறேன். முதலாவது வந்து இது எதை தடை செய்கிறது இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இந்த கற்பனை எதை தடை செய்கிறது அப்படின்றத நம்ம படிச்சுக்க நம்ம பார்ப்போம் ரெண்டு தலைப்புல. முதலாவது இது எதை தடை செய்யறது இல்ல, மனிதனுடைய வாழ்வின் புனிதத்தை நம்ம பார்த்திருக்கிறோம், அது எவ்வளவு முக்கியம்ன்றதை பார்த்திருக்கோம், கடவுள் அதுக்காக பழி வாங்குவாருன்னு பார்த்திருக்கிறோம். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம், அதை கடைபிடிக்கணும். நான் முதலாவது எதை தடை செய்யறது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா எந்த மிருகத்தை கூட கொலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் அதுல சொல்றாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேர் இதை வச்சுக்கிட்டு கொலை செய்யாது இருப்பாங்க, நீங்களும் ஏன் நான்வெஜ் சாப்பிடுறீங்க, நீங்க ஏன் வெஜிடேரியனுக்கு மாறக்கூடாது அப்படின்லாம் சில பேர் ஆர்குமெண்டா யூஸ் பண்ணாங்க. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அது ஆண்டவர். ஏன்னா முழு பழையற்பாடுலயும் மிருகங்களை பலிக்காக கொலை செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம உலகெல்லாம் அழிச்ச பிறகு நோவா காலத்துல ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல நோவாவை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, பூமியில இருக்கிற சகல நடமாடுற காரியங்களும் உனக்கு ஆதாரமா நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் அதை அலோ பண்ணியிருக்கிறார். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? அவர் நான்வெஜ் சாப்பிட்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்டிருக்கார், அவர் உயிர் தெளிந்த பிறகும் வந்து மீனை சாப்பிட்டிருக்காரு நம்ம பார்க்கணும். அதனால பவுலன் சொல்லி இருக்காரு, நீங்க எது வேண்டாலும் சாப்பிடலாம், அதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிடுங்க. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் நான் வெஜிடேரியனா இருக்கணும்னு முடிவு செஞ்சுக்கலாம். பல காரணம், என்னுடைய சுகத்தினாலேயோ எந்த காரணங்களாலேயோ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறதுனால நான் ரொம்ப பெரிய பக்திமானன்னு சொன்னா போதிச்சா ரொம்ப தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? மிருகங்களை கொலை செய்யறத ஆண்டவர் தடை செய்யல. இன்னொன்னு, நம்மளுடைய தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மிருகங்களை அழிப்பத ஆண்டவர் தடை செய்யல. ஒரு நாயே இருக்குது, அந்த நாயை நம்மளை கடிச்சிச்சுன்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான நிலையில இருக்கு. அதை என்ன செய்யலாம்? ஐயோ கொலை செய்யாது இருப்பாயாக, ஆண்டவர் சொல்லிட்டாரு அதனால நான் கொலை செய்ய மாட்டேன் இருக்கக்கூடாது. அது செய்யலாம். ஏன்னா தாவீதே தன்னை சிங்கம் தான் தாக்கும் போது, தன்னையும் தன்னுடைய ஆடுகளையும் தாக்கும் போது அது என்ன பண்ணாத சொல்றாரு? அதை போய் கொலை செஞ்சதா சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அதை கொலை செய்யறதுக்கு ஆண்டவர் தனக்கு உதவி செஞ்சதாக சொல்றாரு. அவர் தன்னை தற்காத்து கொள்வதற்காக கொலை செய்யறத ஆண்டவர் அனுமதிக்கிறார். மிருகங்களை பத்தி அப்படி பார்க்கணும், அதே ஒரு பேலன்ஸ நம்ம பார்க்கணும். அதே மிருகங்களை ஆண்டவர் அனாவசியமா கொடுமைப்படுத்துறத அவர் அனுமதிக்கிறது. அது மேல நம்ம கருணையா இருக்கணும், பாசமா இருக்கணும்னு ஆண்டவர் பாக்குறார். ஒரு பேலன்ஸும் நமக்கு இருக்கணும். அதை கொடுமை செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்காகத்தான் ஓய்வு நாள்ல பாக்குறோம். மனுஷனுக்கு மாத்திரமா அதை பண்ணி இருக்கிறாரு, மிருகத்துக்கு கூட ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்காரு. பாருங்களேன், அந்த மிருகத்தின் மேலேயே அவர் அக்கறையா இருக்கிறாரு. நம்மளும் அந்த மாதிரி ஒரு பிட்டியா இருக்கணும், ஒரு பேலன்ஸா நம்ம பாக்கணும். இன்னொன்னு இங்கிலீஷ்ல வருது, தௌ ஷல் நாட் மசில் அண்ட் ஆக்ஸ். தமிழ்ல எப்படி வருது அந்த வசனம் யாருக்கா தெரியுமா? ஒரு மாடை வந்து அனாவசியமா எப்படி வருது? வாய் கட்டாயாக. ஒரு மிருகத்தை போய், ஒரு மாடை போய் அப்படி பண்ணாத, நீ ஒரு கொடுமையா நடத்தாத அப்படின்ற மாதிரி வருது. ஆண்டவர் மிருகத்தின் மேலே அக்கறையா இருக்கார். அந்த அக்கறை நமக்கும் இருக்கணும்னு நினைக்கிறார். ஒரு நீதிமொழிகள்ல வருது, ஒரு நீதிமான் வந்து தன்னுடைய மிருகத்தின் மேலையும் தன் மிருகத்தின் உயிர் மேலையும் அக்கறையா இருக்கிறவன் அப்படின்னு வருது. அதனால நம்ம பேலன்ஸ பாக்கணும். கொலை செய்யாது இருப்பாயாகன்றது மிருகத்துக்கு அப்ளை ஆகாது. அதே நேரத்துல மிருகத்தை அனாவசியமா கொடுமைப்படுத்துறதும் ஆண்டவர் அனுமதிக்கிறது. சரி, முதலாவது எதை தடை செய்யலன்னு பாத்துட்டோம். ரெண்டாவதாக, எந்த விதத்திலயும் மனுஷனை கொலையே செய்யக்கூடாதுன்னு இந்த கற்பனை சொல்லுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இல்லன்னு சொல்லணும். ஏன்னா அரசாங்கத்தினாலேயோ இல்ல சட்டத்தினாலேயோ மரண தீர்ப்பு கொடுக்கறத ஆண்டவர் அனுமதிக்கிறார். கொலை செய்யாத இருப்பாயானா அரசாங்கம் பார்த்து ஒரு கொலை தீர்ப்பு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா அது ஆண்டவர் அனுமதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில கொடுமையான கிரியைகளுக்கு, தப்புங்களுக்கு, விசேஷமா கொலைக்கு வந்து கொலை தீர்ப்பு கொடுக்கறத ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஏன் இப்போ ஆதியாகமத்துல பார்த்தோம் இல்லைங்களா, ரத்தத்துக்கு ரத்தத்தை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு இருக்கார். எப்படி பழி வாங்குறாரு? கவர்மெண்ட் வச்சு அவர் பழி வாங்குறார். அதை நம்ம பார்க்கலாம். அதனால ஒரு தண்டனையை ஆண்டவர் தடை செய்யறத நம்ம பார்க்கல. நம்ம போன வாரமும் பார்த்தோம், பழைய ஏற்பாடுலாம் நிறைய தப்புங்களுக்கு ஆண்டவர் கொலத்தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். போன வாரமும் நம்ம பார்த்தோம், விசேஷமா தாய் தகப்பனுடைய புனிதத்தை மதிக்காம தாய் தகப்பனை சபிக்கிறதோ அடிக்கிறதோ பண்ற பிள்ளைகளுக்கு கொலை தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். மற்ற இன்னும் அநேக தப்புங்களுக்கு அவர் கொலை தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதை தடை செய்யல இந்த கற்பனை. இன்னொன்னு, இந்த கற்பனை வந்து போற தடை செய்யல. போர் நடக்கும்போது என்ன நடக்குது? பலவிதமான கொலைகள் நடக்குது இல்லைங்களா? அதை இந்த கற்பனை தடை செய்யல. ஏன்னா ஆண்டவரே பழையற்பாடுல போர் அனுமதிச்சிருக்காரு. நம்ம பார்க்கிறோம் பல விதமான போர்களை ஆண்டவர் அலோ பண்ணியிருக்கிறார். நீதியான போர், தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் கொடுமையை நிறுத்துறதுக்கும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அழியிற மக்களை அழிக்கிறதுக்கும் ஆண்டவர் போர் அனுமதிச்சிருக்கிறார். நீதியான போர் அப்படின்றதும் இருக்கு. புதிய ஏற்பாடுலயும் போருக்கு போர் வீரர்களுக்கு தடையான மாதிரி ஆண்டவர் பேசினதே இல்லை. யோவான் ஸ்தானா நம்ம பார்க்கிறோம், சோல்ஜர்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க நாங்க என்ன செய்வது அப்படின்னா, மனம் திரும்பறதுக்கு நாங்க என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க போரெல்லாம் விட்டுருங்க. நான் யோவான் ஸ்தானா சொன்னாரு, சோல்ஜர்ஸ் வேலைலாம் விட்டுட்டு இல்ல, உங்க சம்பளத்தில் நீங்க திருப்தியா இருங்க. இயேசுவும் நூற்றுக்கு அதிபதி வராங்க, பேதுருவும் கொர்னலியஸ்ன்ற நூற்றுக்கு அதிபதி கிட்ட போய் அவரு சுவிசேஷத்தை போதிக்கிறாரு. அவங்க யாருமே போருக்கு விரோதமாகவோ பேசுனதை நம்ம பார்க்கல. அதனால என்ன சொல்றோம், என்னென்ன தடை செய்யலன்னு பார்த்துட்டு வரோம். மிருகங்களை கொலை செய்யறது ஆண்டவர் இதுல தடை செய்யல. ரெண்டாவது, கொலை தீர்ப்பு அரசாங்கத்தினால கொடுக்கறத தடை செய்யல. போற இது தடை செய்யல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன தடை செய்யல என்பத. ஆனா ஒரு போதும் இத வந்து நம்ம கையில எடுத்துக்கிறது ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த பவரை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? சரி, என்ன தடை செய்து, என்ன தடை செய்யலன்னு பார்த்துட்டோம். இந்த கற்பனை என்ன தடை செய்து அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வசனம் படிங்களா, சங்கீதம் 119:96. இங்கிலீஷ்ல வந்து Your commandment is exceedingly broad அப்படின்னு அந்த வசனத்துல வருது. தமிழ்ல எப்படி வருது? ரெண்டாவது பாகம் 119:96.
சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டு உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம்.
எல்லா காரியத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஆனா உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அது ரொம்ப ஆழமானது, ரொம்ப விஸ்தாரமானது. நம்ம இந்த கற்பனையை அப்படித்தான் பார்க்க போறோம். இந்த கற்பனைக்கு ரொம்ப விஸ்தாரமானது, ஒரு காரியத்துல இது நிக்கிறதே இல்லை. மூணே ரெண்டே வார்த்தைகள் தான் தமிழ்ல போட்டாரு, ஆனா ரொம்ப விஸ்தாரமானது. பைபிள் பார்த்தோம்னா மூணு விதத்துல கொலை செய்யலான்னு பைபிள் சொல்லுது. மூணு விதங்கள்ல கொலை செய்யலாம். எப்படி? பொதுவா நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய செயல்னால கொலை செய்யலாம், அடுத்தது நம்முடைய வார்த்தைனால கொலை செய்யலாம், நம்முடைய சிந்தனைகள்னால கொலை செய்யலாம். இந்த மூணு விதமான கொலைய பத்தி பைபிள் பேசுறத நம்ம பார்க்கலாம். கொலகாரமான செயல்கள், கொலகாரமான வார்த்தைகள், கொலையான சிந்தனைகள், இந்த மூணு விதத்துல நம்ம செய்யலாம். நம்ம இதை பார்க்கும் போது எப்படி ஆக போகுதுன்னா, ரொம்ப நம்மள என்ன நம்மள ஆராய்ந்து பாக்குற மாதிரி. ஒரு ஃபனல் பொனல் தெரியுங்களா, மேல பிராடா திறக்கிற மாதிரி இருக்கும், ஆனா திறந்து பார்த்தா கடைசியில நம்மள குத்துற மாதிரி வரும். அப்படித்தான் இது. கொலை செய்யாது இருப்பாயாகனு ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து 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 நம்ம எல்லாரையும் கொலகாரங்களா குற்றி காட்டுற ஒரு கட்டளை இது. நம்ம எல்லாரையும் உணர்த்தும் அந்த மாதிரி ஒரு சர்ச்சிங் கமாண்ட்மெண்ட் சொல்லலாம். இதை நம்ம அப்படி பார்க்க போறோம். முதலாவது, இந்த வாரம் மாத்திரம் செயல்னால என்ன தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் வார்த்தைனாலையும் சிந்தனையினாலையும் கொலை செய்யறதுனா என்ன, அது எப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் வெறும் செயல்னால கொலை செய்யறது. எப்படி செயல்னால கொலை செய்ய முடியும்? அஞ்சு விதத்துல கொலை செய்ய முடியும். அஞ்சு விதத்துல இந்த கற்பனைகளை நாம் உடைக்க முடியும். அதை நம்ம பார்க்கணும் அஞ்சு விதத்துல. முதலாவது எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு திட்டமிட்ட சதிகாரத்தனமான கொலை, அதை பார்ப்போம். யாத்ராமும் 21:14 வசனம் படிங்களா.
ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும்.
ஒருவன் சதி திட்டம் செய்து, ஒரு நல்ல பிளான் பண்ணி நல்ல திட்டம் செய்து கொலை செய்தா, எந்த காரணங்களால? வெறுப்புனால இருக்கலாம், கோபத்தினால இருக்கலாம், சுயநலமான காரணங்களால இருக்கலாம், பிளான் பண்ணி கொலை செஞ்சிட்டான். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டான், இன்னமே இந்த உயிர் இருக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி நல்லா கொலை செஞ்சானா, அவனுக்கு என்ன பண்ணணும்? அவனை கொலை செய்யணும். அத இந்த கற்பனை தடை செய்து, அதை நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா. கொலை செய்யக்கூடாது, மத்தவங்கள நம்ம கொலை செய்யக்கூடாது. அது இந்த கற்பனை தடை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அது ரெண்டாவது என்ன தடை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு திட்டம் இல்லாம அவசரமா ஆத்திரமா கோபத்துல கொலை செய்யறதும் இந்த கற்பனை தடை செய்யுது. முதலாவது திட்டம் செய்து, ரெண்டாவது திட்டமே இல்லாம. ஒருவேளை கவர்மெண்ட்ல நம்ம கோர்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா, தெரியாம செஞ்சிட்டங்க, பிளான் பண்ணி செய்யல, இது தெரியாம ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒருவேளை தண்டனை குறைவா இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில ஆத்திரத்தோடு கோபத்தோடு செய்யற கொலை கொலையாதான் அவர் பார்க்கிறார். அது தண்டனை அப்படி அவர் ஆண்டவர் அப்படி எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா பழி வாங்கிறது எனக்குரியது, ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பழி வாங்குறது நான் பழி வாங்குவேன், நீங்க செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது அதை மிஞ்சி நம்ம போய் செய்யறத பெரிய கொலையாக ஆண்டவர் பார்க்கிறார். அதை நம்ம பார்த்துக்கணும். ஒருபோதும் நம்ம சொல்லுவாங்க சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க கூடாது, சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க கூடாது, அதை எடுத்துக்கிறது அது கொலை. சரி, முதலாவது திட்டம் செய்து, இன்னொன்னு திட்டம் செய்யாம அவசரத்துல ஆத்திரத்துல செய்யறது கொலை, கொலையா பார்க்கப்படுது. மூன்றாவதாக நம்மளுடைய அஜாக்கிரதையினாலையும் நம்ம கவனக்குறைவா இருக்கிறதுனாலையும் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலையும் நடக்கிற கொலைய கொலையா ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி? உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிப்போம். உபாகமோ 28:8 வசனம். நம்ம இத வேதத்துல இந்த கொள்கை இருக்கிறத அடிக்கடி நம்ம பார்க்கலாம். நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை எடுக்காததுனால ஏற்படுகிற கொலை படிங்களா. 22:8 அந்த வீடு கட்டுறத பத்தி ஆண்டவர் பேசுறாரு. பாருங்களா என்ன
சொல்றாருன்னு. கட்டினால் ஒருவன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே நீ ரத்த புலியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாத படிக்கு அதற்கு கைப்பிடிச்சவரை கட்ட வேண்டும்.
தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஒரு வீடை கட்டுற இல்லைங்களா. அவங்க இப்போ ஒரு சிஸ்டரும் ஒரு வீடை கட்டியிருக்காங்க. நான் போய் பார்க்கும்போது அந்த கைப்பிடி சின்னதா இருக்குது, இது டேஞ்சர் அப்படின்னு நான் சொல்லிட்டு கூட வரல. ஒரு கைப்பிடியை நம்ம வீட்டை கட்டும் போது அந்த காலத்தில் எப்படி கட்டுவாங்கன்னா பிளாட்டா கட்டிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ மேலெல்லாம் போகாதனால பிளாட்டா கட்டிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொலைபலி உன் மேல வராதபடிக்கு நீ முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கைப்பிடி நீ கட்டி வை அப்படின்ற. அதுக்கு முன்னெச்சரிக்கையை நீ எடுக்கணும். ஒருவேளை நீ முன்னெச்சரிக்கை அது எடுக்காம கைப்பிடி கட்டாம போனீன்னா அதை தவறி ஒருத்தன் விழுந்துட்டானா என்ன சொல்றாரு? நீ கொலகாரன், நீ கொலை செஞ்சவன் அப்படின்றார். என்ன போடுவீங்க படிங்க.
கட்டினால் ஒருவன் சுமத்திக் கொள்ளாத படிக்கு
பாருங்களேன். மனிதனுடைய உயிரின் புனிதம் எவ்வளவு முக்கியம்னா அதுக்கு தேவையான சகல முன்னெச்சரிக்கையும் நீ எடுக்கணும். அது குறித்து நீ அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஐயோ தெரியாம ஆக்சிடென்ட் தானுங்க ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நீ எடுக்காத மனுஷன் தான் அந்த கொலைபலி ஊ மேலதான் விழுவோம். பாருங்களா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாக்குறாரு ஆண்டவர். ஒரு சின்ன வீடு விஷயம், கைப்பிடி விஷயம்தான், ஆனா அதை கட்டணும்ன்றாரு. நீ கட்டாம போய் அதனால உன்னுடைய அஜாக்கிரதை மனித புனித உயிரின் புனிதத்தை நீ உணராம கேர்லெஸ்னால உன்னுடைய கேர்லெஸ்னால ஒரு உயிர் போச்சுன்னா நீ கொலகாரன் அப்படின்றார். அந்த ரத்த பலி ஊ மேல வரும் அப்படின்றார். அந்த அளவுக்கு மனித உயிர் மேல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கையும் நம்ம எடுத்துக்கிட்டு வாழுகிறவர்களா நம்ம இருக்கணும் ஆண்டவர் நம்ம கிட்ட இந்த எதிர்பார்க்கிறார். நமக்கு எப்படி பொருந்தோம்? உதாரணத்துக்கு நம்ம டிரைவிங் பண்றோம் இல்லைங்களா, டிரைவிங் பண்றோம். எனக்காண்டி டிரைவிங் வண்டியை கொடுத்து புது வண்டி இன்ஜினை கொடுத்தோம்னா ஸ்பீடு மீட்டர்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் உணர்றேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. 60 தான் கிலோ ஸ்பீட் லிமிட். அப்படின்னா நான் 80 கிலோமீட்டர்ல ஓடுவேன். அது என்ன? இந்த கற்பனையை உடைக்கிற மாதிரி. இந்த கற்பனையை ஒருவேளை நடந்துச்சுன்னா, இந்த கற்பனையை மனசுல இருந்து இந்த கற்பனையை நான் மதிக்கிற மனுஷனா இருந்தா அப்படி போக மாட்டேன். ஏன்னா அப்படி போறதுனால ஒருவேளை அந்த மனித புனிதமான உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நான் ஒரு கொலகாரனா மாறிடுவேனே. அது ஆக்சிடென்ட்னு சொல்லுவேன். ஒருவேளை உலகத்துல சொல்லலாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அது ஆக்சிடென்டே இல்லை, அது கொலை. ஆண்டவர் அப்படித்தான் பாக்குறாரு. இப்போ பாக்குறோம் எவ்வளோ சிக்னலை தாண்டி ஓடுறது. சிக்னல் போட்டிருக்காங்க, போட்டிருக்கு சிக்னல், அது போக கூடாதுன்னு. எதிர்க்க யாராவது வந்து இடிச்சிங்கன்னா மர்டரர். மனித உயிரின் புனிதத்தை உணர்ந்தீன்னா நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவ. நீ ஓடுங்க. இப்பெல்லாம் வருது வீலிங் தெரியுங்களா, ரெண்டு பைக் எடுத்துக்கிட்டு வீலிங், ஒரே வீல்ல போறது. அதெல்லாம் பாத்துருக்கீங்களா வீலிங். அது என்ன பைத்தியக்காரத்தனமான, ரெண்டு வீலும் பைக்ல பண்ணிருக்கிறாங்க. கம்பெனிக்காரத்தே அப்படிதான் பண்ணிருக்கான். ஒரு ஜோக்ல நீங்க ஏன் ஒரு வீல்ல போகணும்? ஒரு வீல் பிறந்தா ஒரு வீல் வண்டியை வாங்கிக்கிறது, அதை எடுத்து போறது. போய் இங்கதான் எப்பால்ல முந்தா நேத்து அதான் பசங்க இப்படி இப்படி எப்பால் சர்க்கிள் இப்படி இப்படி நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் இப்படி வீலிங் பண்ணிட்டு போறாரு இப்படி இப்படின்னு போய் ஒருத்தன் உளுந்து தலை மண்டைய தூள் தூள் அப்படியே வெடிஞ்சு போயிருச்சான் தலையை கீழே உளுந்து. நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வீலிங் போய் போய் அப்படியே மூஞ்சி கீஞ்செல்லாம் கீறி அவங்க ஹாஸ்பிட்டல் அகோரமா இருக்கான் இந்த ஜயன் ஹாஸ்பிட்டல். என்னப்பா பண்ண வீலிங் பண்ண வீலிங் பண்ணி இன்னொருத்தரையும் அடிச்சார். அது செய்யறது என்ன இந்த கற்பனையை உடைக்கிற மாதிரி இல்ல. மனித உயிரின் புனிதத்தை நீ மதிக்கிறவனா இருந்தா அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்போமா? சிக்னலை உடைச்சு போவோமா? ஸ்பீட் லிமிட்டை நம்ம தாண்டுவோமா? அதைத்தான் ஆண்டவர் இதுல சொல்றாரு பாருங்களேன். மனித உயிரின் புனிதம் அந்த ஸ்பீடு அந்த த்ரில்லுக்கு எல்லாம் நம்ம போக மாட்டோம். லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறது குடிச்சிட்டு ஓட்டுறது இதெல்லாம் இந்த கற்பனைக்கு விரோதமானது நம்ம புரிஞ்சுக்கணும். அது பாவம் அப்படி நம்ம பார்க்கறதே இல்லை. இந்த கற்பனைக்கு விரோதமான பாவங்கள் அதை நம்ம உணரணும். ஏன்னா யாராவது எக்கு தப்பாகி யாராவது இறந்துட்டாங்கன்னா கொலகாரங்கத்தான் நம்ம கொலகாரங்கத்தான் நம்ம அப்படித்தான் ஆண்டவர் அதை பார்க்கிறார். இன்னொரு வசனம் படிப்போம் யாத்ராமும் 21:28. மனுஷ உயிரை நம்ம மதிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம சேஃப்டி கைட்லைன்ஸ ஃபாலோ பண்றவர்களா இருக்கணும். 21:28
ஒரு மாடு ஒரு பிரச்சனையாவது ஒரு ஸ்திரீயாவது முட்டினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களா இருப்பான். தன் மாடு வழக்காய் முட்டிடம் மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும்.
இதுல பாருங்களேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஒரு மாடு வந்து ஒருத்தனை முட்டிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு இப்போ ஆக்சிடென்ட் தான் ஜாஸ்தி ஆகுது. ஒரு மாடு ஒருத்தனை முட்டிருச்சு. முட்டிட்ட உடனே என்ன சொல்றாரு, அந்த மாடை கொல்லணும், கொண்டு அந்த கறியை யாரும் சாப்பிடக்கூடாது, அதை அழிச்சு போடணும் அப்படின்றார். அதை கவனி அடுத்தது என்ன சொல்றாரு, அந்த மாடு பொதுவா முட்டுகிற மாடுன்னு அந்த எஜமானனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சும் அந்த எஜமானன் அந்த மாட்டை லூஸா விட்டுருக்கான்னா என்ன பண்ணும், எஜமானியும் கொல்லணும் அந்த மாட்டையும் கொல்லணும். ஏன், அவ தேவையான முன்னெச்சரிக்கை அவன் எடுக்காததுனால. மனித உயிரின் புனிதத்தை விட அவனுடைய பொருளாதார புனிதம் பொருளாதார மதிப்பு அவனுக்கு பெருசா இருக்கிறதுனால, மனித உயிரை விட்டு கொடுக்கிற மதிப்பை விட அவனுடைய பொருளாதாரம் அந்த மாடு மேய்க்கிறதும் அதனால ஒரு வருமானமும் அவனுக்கு பெருசா இருக்கிறதுனால அவன் கொலகாரன், அவனையும் கொல்லணும்ன்ற. புரியுதுங்களா? அந்த அதெல்லாம் நமக்கு பல ஏற்பாடா இருக்கலாம், அந்த பிரின்சிபல் நமக்கும் அப்ளை ஆகுது. மனித உயிரின் புனிதத்தை மனித்து அதுக்கு தேவையான சகல முன்னெச்சரிக்கையும் நம்ம எடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அதுதான் அந்த கற்பனையில சொல்றாரு. இது வந்து நிறைய பேருக்கு பொருந்தும். இந்த காலத்துல நிறைய பேர் ஒரு நாய் கடிக்கிற நாயா இருக்குது, ஏன் நாய் ஆச்சு, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னு அப்படின்னு அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை எடுக்காம இருந்தா இந்த தப்ப நம்மளும் செய்யறோம். இன்னும் பொருளாசை பிடித்து பிடிச்ச பிசினஸ் மேனுங்க வியாபாரிங்க மனுஷ உயிரை விட அவங்களுடைய பொருளாதார காரியத்தை அதிகமா மதிக்கிறவர்களா இருந்தாங்கன்னா என்னது கொலகாரங்க தான். அப்படியெல்லாம் கொலை செய்யலாம். அதைத்தான் நம்ம பாத்துக்கிறோம். இன்னும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ட்ரக் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, ஆல்கஹால் விற்கிறவங்க, டொபாக்கோ சிகரெட் எல்லாம் பண்ணி விற்கிறவங்க இந்த கற்பனையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், மனுஷ உயிரின் புனிதத்துக்கு கெடுதல் வர மாதிரி ரிஸ்க் வர மாதிரி செய்யற எந்த காரியத்தையும் ஆண்டவர் தடை செய்கிறார் இந்த கற்பனையில. அதுக்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கையும் நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம், சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மதிக்கிறவர்களா இருந்தோம்னா, இந்த கற்பனையை கீழ்படிக்கிறவர்களா இருந்தோம்னா. சரி, மூன்றாவதாக என்ன தடை செய்து, நம்மளுடைய அஜாக்கிரதையினால இன்னொரு உயிர் போகாதபடிக்கு சகல விதமான முன்னெச்சரிக்கையும் நம்ம எடுத்துக்கணும். அதை தடை செய்யதா பாக்குறோம். நாலாவதாக என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறது நல்லது, அதனாலதான் நான் சொல்றேன். அபார்ஷன் ஆண்டவர் ஒரு கொலையாக பாக்குறார். அபார்ஷன் செய்யறது நம்ம ஊர்ல அதை பத்தி டீச்சிங் நம்ம எங்கெங்கயோ பாக்குறோம், டீச்சிங்க இல்ல நம்ம ஊர்ல, அதை டீச் பண்றதும் இல்ல. அபார்ஷன் நமக்கு அவ்வளவு டீச்சிங் இல்லாததுனால என்ன செய்யறதுன்னே தெரியாம சில நேரங்களில் போய் தப்புங்களை செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிடறான். அபார்ஷன் ஆண்டவர் கொலையாக பாக்குறார். எப்ப மாத்திரம் அபார்ஷன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைனால அந்த தாயுடைய உயிருக்கு ஆபத்து வருது இல்ல, அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அந்த குழந்தைக்கு உயிர் இல்ல, அது வளர்றதுனால எது இல்ல, ஆபத்துன்றதுனால மட்டும்தான் அபார்ஷனை அனுமதிக்கிறாங்க தவிர வேற எந்த பொருளாதார காரணத்தினாலயோ வேற எந்த சுயநல காரணங்களாலயோ அபார்ஷன் பண்றத ஒரு கொலையாக ஆண்டவர் பாக்குறார். எங்க பாக்குறாரு அப்படின்லாம் யாத்ராமு பாருங்களேன், கொலைன்னு சொல்லிட்டே வராரு, எப்படி எல்லாம் கொலை செய்யலான்னு விவரிச்சுக்கிட்டு வராரு. அடுத்த அதிகாரமே 21 அதுல 22 வசனம் பாருங்களேன்,
மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேற சேதம் இல்லாமல் கர்ப்பம் விழுந்து போனால் அடிப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகளின் செய்கையும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும்.
தொடர்ந்து படிங்க,
வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும்.
இதுல ஆண்டவர் சொல்ற கொள்கைய பாருங்களேன், ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்ட போது ஒரு கர்ப்பவதி ஸ்திரீ இருக்காங்க, அவங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேணா, ஒரு கர்ப்பவதி ஸ்திரீ இருக்குன்னு அதை கூட அக்கறை இல்லாம, கர்ப்பவதி ஸ்திரீ இருக்கே மனித புனித வாழ்வை குறித்து அக்கறை இல்லாம சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அம்மா தடை பண்ணலாம், ஐயோ சண்டை போட்டுக்கிறாங்களே, நடுவில் எப்படியோ வந்து மாட்டிக்குது, மாட்டிக்கிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அடிபடுது, வயிற்றுல அடிபட்டு அந்த நேரத்தில் குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்துருச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு தேவையான ஃபைன் போடணும், அதுக்கு தேவையான தண்டனை கொடுக்கணும்ன்ற. ஒருவேளை அந்த குழந்தை செத்துருச்சுன்னா, அப்படிதான் அந்த வசனம் கரெக்டா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வருது, ஒருவேளை அந்த குழந்தை செத்துருச்சுன்னா உயிருக்கு உயிர் பழிவாங்க, பல்லுக்கு பல்லுன்னு சொல்றாரு இல்லைங்களா, என்ன அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுச்சோ அது அந்த மனுஷங்களுக்கு நடக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் வேணும்னா செஞ்சாரு, அத உள்ள இருக்கிற குழந்தைய வேணும்னா அப்படி போய் அடிச்சாரு, இல்ல ஒரு விபத்தா நடந்தது. ஆனா விபத்தா நடந்ததுக்கே ஆண்டவர் அந்த தண்டனையை கொடுக்கிறாருன்னா, வேணும்னே அபாஷன் செஞ்சு தங்களுடைய குழந்தைகளை கொல்லுகிற தாய்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாரு ஆண்டவர், யோசிச்சு பாருங்களேன். வேணும்னே அந்த டாக்டருங்க அந்த அபாஷன் செய்யறவங்களுக்கு எந்த தண்டனை கொடுப்பாரு ஆண்டவர், அது தப்பு வேதத்துல, அது தப்பா அபாஷன் ரொம்ப தப்புன்னு வேதத்துல போட்டிருக்கு. சில காரணங்களுக்கு தான் அனுமதிக்கிறாரு தவிர வேற எந்த காரணமும் அது கொலையா தான் ஆண்டவர் பாக்குறாரு. ஏன்னா சங்கீதம் 139:13 படிங்களா, தாய் கர்ப்பத்துல ஒரு குழந்தை வளரும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு,
நீர் என் உள்ளேந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்.
ஒரு ஒரு குழந்தை ஒரு தாயின் கற்பத்துல வளர்றது வந்து ஆண்டவருடைய செயலா பைபிள்ல சொல்லப்படுது. கடவுள் வந்து தன்னுடைய அந்த குழந்தை காலம் கையும் அதை உருவமைக்கிறதே ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமா கிரியை தாயின் கற்பத்துல ஆண்டவர் செய்யறாருன்னு வருது. அப்படி ஆண்டவர் அந்த கிரியையை செஞ்சுகிட்டு இருக்கும் போது அதை போய் அபார்ட் பண்றது வந்து ஆண்டவருடைய செயலையே பயங்கரமா தாக்குற மாதிரி ஒரு பாவம் அது. அது அபார்ஷன் பாவம், அபார்ஷன் மூலமா கொலை செய்ய, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 4 விதமா சொல்லியிருக்கோம் கொலை செய்யறது. முதலாவது திட்டமிட்டு செய்கிற கொலை, 2வது திட்டமிடாத அவசரத்துல செய்யற கொலை, 3வது கவனக்குறைவால ஏற்படுகிற கொலை, நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துக்காதனால ஏற்படுகிற கொலை, 4வது அபார்ஷன் ஒரு கொலையாக வேதம் சொல்லப்படுகிறது. கடைசியாக 5வதாக நம்மள நாமளே கொலை செஞ்சுக்கலாம்னு வேதம் சொல்லுது. நம்மள நாமளே இந்த நேரத்தில் நம்மளுடைய இது பார்ப்போமே, அந்த கேட்டகிசம் அதுல படிங்களா, அந்த 72 படிங்க, 1:2 படிங்களா, முதல்ல நம்ம இதுவரைக்கும் படிச்சது அதுல வர்றதை பார்க்கலாம்.
நாம் நமது உயிரை மாய்த்துக் கொள்வதையும்
இல்ல, அது பதில் என்ன, பதில் படிங்க, கேள்வி சாரி,
6வது கட்டளை எதை தடை செய்கிறது,
எதை தடை செய்கிறது, அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சிருக்கிறோம். அது என்ன சொல்லுது, எதை தடை செய்து,
நாம் நமது உயிரை மாய்த்துக் கொள்வதையும் மற்றவர்களின் உயிரை அநியாயமாக எடுத்துக் கொள்வதையும் அல்லது அப்படி செய்வதற்கு ஏதுவான எந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் 6வது கட்டளை தடை செய்கிறது.
உயிர் என்னும் போது மத்தவங்கள உயிரை மாத்திரம் அந்த கற்பனை சொல்லல பாருங்களேன், நம்மளுடைய உயிரையும் அது சேர்க்குது. நம்மளுடைய உயிரையும் மத்தவங்கள உயிரையும் உயிரின் மதிப்பு தெரியாம அதை மாய்த்து கொள்றதோ அதுக்கு தேவையான எந்த காரியத்திலும் ஈடுபடுறதோ அதை தடை செய்கிறது. ரெண்டு பேருடைய உயிர், நம்மளும் கடவுளுடைய சாயலத்தை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அதை நம்ம உணரணும். அடுத்த கேள்வி படிங்களா. எழுபத்தி ஒன்னு படிக்கலாம். ஒருவேளை
ஆறாவது கட்டளை மூலம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது?
என்ன எதிர்பார்க்கப்படுகிறது?
பதில், நமது சொந்த வாழ்க்கையையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் பாதுகாக்க நியாயமான அனைத்து முயற்சிகளும்.
நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்க, பாதுகாக்கிறதுக்கு
நியாயமான அனைத்து முயற்சிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்று ஆறாவது கட்டளை எதிர்பார்க்கிறது.
புரியுதுங்களா? நம்மளுடைய உயிரையும் மற்றவங்களோட உயிரையும் பாதுகாக்கிறதுக்கு சகல விதமான நியாயமான முயற்சிகள்ல நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அது சொல்லப்படுது. நம்முடைய உயிரையும் நம்ம சொல்லப்படுது. இன்னொன்னு, இந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற இந்த லார்ஜர் கேட்டகிசம் வருது இல்லைங்களா, அதுல என்ன வருதுன்னா, நம்மளுடைய உயிரையும் மற்றவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு தேவையான சகல சாதனங்களையும் மிகுந்த கவனத்தோடு நாம் படித்து அதுக்கு தேவையான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். உயிரை எடுக்கிற விதத்தில் எந்த விதமான சிந்தனைகளுக்கோ உணர்ச்சிகளுக்கோ செயல்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது. பொறுமையோடு சாந்த குணத்தோடு தேவனுடைய பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைத்து வாழ நாம் படித்துக் கொள்ள வேண்டும். பழிவாங்குற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, நாம் பயன்படுத்துகிற ஆதாரத்தை கரியை நாம குடிக்கிற எந்த காரியத்தையும் நம்முடைய எக்ஸசைஸ் மூலமா நல்ல தூக்குகிறது மூலமா நம்முடைய பொழுதுபோக்கு சரியான விதத்தில் பொழுதுபோக்கை பயன்படுத்தி நம்மளுடைய உடம்பை நல்லா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு அந்த கற்பனை நமக்கு சொல்லுது. அஞ்சாவது விதத்துல நம்ம எப்படி நம்மளை கொலை செஞ்சுக்கலாம்னா, ரெண்டு விதமா கொலை செஞ்சுக்கலாம். முதலாவது நேரா கொலை செஞ்சுக்கலாம், இன்னொன்னு இன்டைரக்டா கொலை செஞ்சுக்கலாம். நேரா கொலை செய்யறது எப்படி? எப்படி? தற்கொலை. தற்கொலை இல்லைங்களா? தற்கொலைனா சுய கொலை, அதானே தற்கொலை. தருனா சுயம், சுயத்தை கொலை செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இப்பெல்லாம் ரொம்ப லீடிங் காஸ் ஆஃப் டெத் ரொம்ப நடக்கிறது தற்கொலை தான். அதுவும் வாலிபர்களுக்கு மத்தியில தற்கொலை ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா அது ரொம்ப சோகமான காரியம், ஒரு பெரிய ட்ராஜடி. அதை பார்த்துட்டு நம்ம யாருக்குமே கோவம் வருது இல்ல, ஆக்சுவலா இல்லையோ, ஐயோ பாவம் தான் அது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு. ஆனா இந்த கற்பனையின் படி பார்த்தோம்னா பயங்கரமான துன்மார்க்கமான கடவுளுக்கு விரோதமான பாவம் தற்கொலை. ரொம்ப பெரிய பாவம் தற்கொலை. அதை நம்ம அப்படி பார்க்கணும். ஏன்னா கடவுள் மாத்திரமே உயிரை கொடுக்கிறாரு, அந்த உயிரை எடுக்கிற அதிகாரம் அவருக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதை விட்டு தற்கொலை செய்யறது பெரிய பாவமாண்டவர் பார்க்கிறாரு. பைபிள்ல நாலு பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, நாலு பேரும் நரகத்துக்கு தான் போனாங்க. சவுல் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த அக்கிட்டோஃபில், அவர் வந்து தாவீதுக்கு கவுன்சிலர் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க மகனுக்கு கவுன்சிலர் ஆகி அவங்க மகன் அவருடைய கவுன்சில கேட்கல, அவருடைய ஆலோசனை கேட்கலன்னு வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஜிம்ரின்னு ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டார். கடைசியில புதிய ஏற்பாடுல யார் தற்கொலை பண்ணிட்டது? ஜூடாஸ் தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே நரகத்துக்கு போனதா தான் பாக்குறோம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் பாடுகள் நமக்கு வந்தாலும், ஒருபோதும் தற்கொலைன்றது வந்து ஒரு பயங்கரமான எண்ணம். தேவ மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் சாகணும்னு கூட எண்ணி இருக்காங்க, செத்தா நல்லா இருக்குமே கூட நினைச்சிருக்காங்க. ஆனா ஒருபோதும் கடவுளுடைய பிள்ளைங்க தற்கொலைன்ற முயற்சிக்கு போனதே இல்லை. பாக்கலாம் நம்ம யோபு எடுத்துக்கங்களே. யோபுக்கு வந்த கஷ்டத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது? பிள்ளைங்கெல்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, உடம்புல ஒரு இடம் இல்லாம புண்ணு வேதனை பயங்கர துடிக்கிறாரு. எந்த பக்கமும் படுக்க முடியாது, எல்லா பக்கமும் வலி. அவர் வாழ்றதுக்கு எந்த காரணமாவது இருக்கா? அவங்க வைஃபே சொல்லுது வந்து தேவனை சபித்து செத்துப்போ, வைஃபே சொல்லுது. ஆனா வாழ்றாரு. மனித வாழ்வின் புனிதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த காரணமாவது இருக்கா அவர் வாழ்றதுக்கு? செத்தெல்லாம் தான் நினைக்கிறாரு. ஆனா அவர் வாழ்ந்தார். அதை பண்ணதை பாக்கல பாருங்களேன். அதை நம்ம ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். தற்கொலைனால நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், தற்கொலைனால ஒரு நிம்மதி கிடைக்கும்ன்றது வந்து பிசாசுடைய பெரிய போய். ஏன்னா தற்கொலைனால கிடைக்கிற பயங்கரம் வந்து இந்த உலகத்துல எதுக்குமே எந்த வேதனைக்கும் ஒப்பிட முடியாதுங்க. அவியாத அக்கினி, சாகாத புழு, அழுகையும் பற்கடிப்பும், மரணமே இல்லாத வேதனையான உலகத்துக்கு போறது போய் அது போய் ஒரு ரிலீஃபா? நம்மளையே தூக்கி நரகத்துல தூக்கி போட்டுக்கிறது போய் ஒரு ரிலீஃபா? ரிலீஃபே இல்ல. ஒருவேளை சில நேரங்களில் தாங்க முடியாத வேதனைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படலாம். ஒருபோது தற்கொலை எண்ணம் வந்து அது பயங்கர நரக, ஆயிரம் மடங்கு வேதனை அனுபவிக்க போற உலகம் தான். பிசாசுடைய பேச்சை கேட்கிற மாதிரி அந்த எண்ணம் ஒண்டி ஒருபோதும் வரக்கூடாது. தற்கொலையே தடை செய்கிறதா நம்ம இதை பார்க்கிறோம். ஏன்னா தற்கொலை செய்து பரலோகத்துக்கு ஒருத்தரும் போக முடியாது. ஏன்னா கொலையிலேயே மகா பெரிய கொடுமையான கொலை வந்து தற்கொலை. எந்த கொலகாரனுக்கும் நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா தற்கொலை செஞ்சவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அத இந்த கற்பனை தடை செய்து அதை நம்ம பார்க்கிறோம். டைரக்டா செய்யற கொலை. இன்டைரக்டா செய்யற கொலை எப்படிங்க அப்படின்னா, நம்மளுடைய சுகத்தை குறித்து அஜாக்கிரதையா இருக்கிறது. அதான் இன்டைரக்டா நம்ம செய்யற கொலை. இன்டைரக்டா நம்மளே நம்ம கொலை செஞ்சுக்கலாம். எப்படி நம்மளுடைய ஹெல்த்தை குறித்து அஜாக்கிரதையா இருக்கிறது. இந்த ஆறாவது கற்பனை அதை தடை செய்தா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். ரொம்ப முக்கியமா அதை தடை செய்யுது. அந்த கேட்டகிசம்ல பாக்குறோம் இல்லையா, நம்மளுடைய உயிரை குறித்தும் மற்றவங்களுடைய உயிரை குறித்தும் அஜாக்கிரதையா இருக்கிறது இந்த கற்பனை உடைக்கிறதுக்கு சமமாகும். அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒண்ணு ஒரு எச்சரிக்கையா சொல்லணும். அல்டிமேட்டா கடைசியில பார்த்தோம்னா நம்மளுடைய சுகம் வந்து யார் கையில இருக்கு? ஆண்டவருடைய கையில இருக்கு. சில நேரங்களில் நம்ம சாபகரமான உலகத்துல நம்ம வாழ்றோம், அதனால நம்ம உடம்பு கூட சரியில்லாம போவோம். அதுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய கையில இருக்கு அதுக்கு நம்ம. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய உயிரை நம்மளால சகல விதமான முயற்சி படிச்சு தெரிஞ்சு அதை பாதுகாக்கணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதை செய்யாத இருப்பத ஒரு கொலையாக ஆண்டவருடைய கற்பனை உடைத்ததாக பாவமாக ஆண்டவர் இந்த கற்பனை பார்க்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் எடுத்துக்குவோம், அது கொலை செஞ்சதை எடுத்துக்குவோம். அவர் 40 வயசு. அவருக்கு 40 வயசுல அவர் என்ன பண்றாரு? அவர் 40 வயசுல எவ்வளவு பிரயோஜனமா உலகத்துக்கு இருக்கலாம் இல்லையா? வாலிபர்களுக்கு நல்லா புத்தி சொல்லலாம், இன்னும் அவர் எவ்வளவு அனுபவத்தை பார்த்திருக்கிறார், எவ்வளவு காரியங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து நல்லா வழி நடத்தலாம், எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், பெரிய காரியங்களை செய்யலாம். அவர் என்ன பண்றாரு? ஒரு கன்னை எடுத்து அவர் தலையை சுட்டுக்கிறார். அது கொலையா இல்லையா? கொலைதான் அது. ஆனா ஒரு 20 வயசு வாலிபனும் வாலிபி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்க வந்து 70 வயசு வரைக்கும் வாழலாம், 80 வயசு வரைக்கும் வாழலாம். ஆனா 20 வயசுல இருந்து கண்ணா பின்னான்னு சாப்பிடுறது, ஒரு எக்ஸசைஸும் பண்றது இல்ல, ஒரு கவலையும் ஹெல்த்த பத்தி இல்ல, பயங்கரமா தப்பான பழக்கங்களை பண்ணி 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 80 வயசு வரைக்கும் வாழ்ற ஒரு வாழ்க்கைய 40 வயசா குறைச்சுக்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய ஹெல்த்த குறித்து கவனம் இல்லாம, எக்ஸசைஸ் பண்றது இல்ல சோம்பேறித்தனம், ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல சோம்பேறித்தனம், அப்படி பண்ணி அவங்க ஆயுச குறைச்சுக்கிறாங்க. குறைச்சுக்கிட்டா அந்த 40 வயசுல தன்னுடைய தலையை சுட்டுக்கணவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? புரியுதுங்களா? ரெண்டு பேருமே கொலகாரங்க தாங்க, ரெண்டு பேரையும் அந்த கற்பனை உடைக்கிறவங்க தான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ 80 வயசு வரைக்கும் வாழணும், நல்ல உயிர் புனிதத்தை பத்தி அறிந்து உன்னுடைய சகல முன்னெச்சரிக்கை எடுத்து உடம்ப நல்லா பாத்துக்கணும் ஆண்டவர் சொல்லி இருந்தா, கொஞ்சம் கூட உடம்பு குறித்து அக்கறை இல்லாம இருந்தா கொலகாரம் தானே நீ? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படித்தான் தடை செய்யப்படுதா நம்ம இதுல பாக்கலாம். ஏன்னா 4 விதத்துல நம்முடைய உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. 4 விதம். எப்படி? தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து, முதலாவது தேவையான அளவுக்கு ரெஸ்ட் தூக்கம் நமக்கு இருக்கணும், ரெண்டாவது கரெக்டா சாப்பிட்டு குறைவாகவோ பெருந்தீனியாகவோ சாப்பிடாம, மூன்றாவது தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ நம்ம செஞ்சு, நம்மளுடைய உடம்பு கெட்டு போய் ஏதாவது வியாதி கீதி வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கு தேவையான மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்முடைய உயிரை நம்ம பாதுகாக்க ஆண்டவர் சொல்றார். 4 விதம் நம்முடைய உயிரை நம்ம பாதுகாத்து கொள்ள படிக்கும். இல்லைன்னா நம்ம ரெஸ்ட் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல, சாப்பாடு நம்ம கண்ணாபின்னு இருக்கிறது இல்ல, உடம்ப பாத்துக்கிறதுக்கு சரியான மருந்துகளை எடுத்துக்கிறது இல்ல, இல்ல எல்லாத்துலயும் அஜாக்கிரதையா இருக்கிறதுனா இந்த கற்பனையை நம்ம உடைத்து பாவம் செய்கிறோம். புரிஞ்சுக்கணும். இந்த கற்பனை அதை தடை செய்யறதா நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோமே, ரெஸ்ட் ஆண்டவர் அது குறித்து அக்கறை இல்லையா? எவ்வளவு அக்கறை அவருக்கு இருக்கு, ஒரு நாள் அதுக்குன்னே பண்ணியிருக்காரு இல்லீங்களா. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னே ஒரு நாள் பண்ணல, ஓய்வு நாள்னே அதுக்கு பேரை வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த ரெஸ்ட், நம்மளுடைய ரெஸ்ட குறித்து ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். ஒழுங்கா டெய்லி தூங்கணும், தூங்கணும். அப்படி நம்ம செய்யாம இருந்தோம்னா பாவம் செய்யறோம், பாவம் செய்யறோம். ஆறாவது கற்பனைக்கு விரோதமா நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ருட்டீனா ஒழுங்கா வச்சுக்கணும். பாருங்களேன், நான் பழைய கொஞ்சம் வேலைக்கு எனக்கு முன்னாடி இருந்த போது என்னுடைய ருட்டீன் ஒழுங்கா இருந்துச்சு, காலையில எந்திரிச்சுன்னு. இப்ப அந்த ருட்டீனே மாறி ஒழுங்கீனமா போகுது. அதை பார்க்கும்போது இந்த கற்பனை வந்து என்ன சரி, நான் சரி செஞ்சுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில், இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும் நம்ம நான் நினைக்கிறேன். கரெக்டான டைம்ல நம்ம தூங்குற பழக்கம், லேட் நைட்டா நம்ம தூங்குறது, லேட் நைட்டா நம்ம டிவி பார்த்து நம்முடைய உடம்ப கெடுத்துக்கிறது, மற்ற காரியங்கள்னால ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறது, ரெஸ்ட் எடுக்காம உடம்ப கெடுத்துக்கிறது இந்த கற்பனை தடை செய்கிறது. ஒழுங்கான ஸ்லீப் டைம், ஒழுங்கான ரெஸ்ட் டைம். ஒரு மனுஷன் ஒழுங்கா தூங்கணும்னா எத்தனை மணி நேரம் தூங்கணும் தெரியுமா? 10 மணி நேரம், 7 to 8 hours. அவசியம் 8 hours, நமக்கு அவசியமா 8 hours நம்ம தூங்குறோம். அதை நம்ம தூங்குறோமா நம்ம பார்த்துக்கணும். அதை தூங்குறது இல்ல, அதை இஷ்டத்துக்கு நம்ம இருக்க வேண்டியது. காலையில எந்திரிச்சு கண்ணெல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்க வேண்டியது, டயர்டு எந்திரிச்ச உடனே போய் ஸ்கூலுக்கு போக வேண்டியது. என்ன படிச்சு என்னத்தை சாதிக்க போறோம், என்ன தெளிவா சிந்திக்க போறோம், இல்ல போய் அதே தூங்கி இல்லாம வண்டியை ஓட்டிட்டு போறது, யாரையாவது போய் இடிச்சு ஏதாவது செய்ய வேண்டியது, இல்ல வேலைக்கு போறோம், என்ன வேலையில போய் பெருசா சாதிக்க போறோம், வேலையில ஒழுங்கா பண்ண முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் எப்படிங்க நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, எவ்வளவு எஃபெக்ட் ஆகுது ஏற்படுத்தி பாருங்களேன். ஒழுங்கா நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு இந்த கற்பனை நமக்கு சொல்லுது. நம்ம உயிரை பார்த்துக்கணும், ஆயுச குறைச்சுக்கணும், அதனால ரெஸ்ட் எடுக்கணும். அதனால ஒழுங்கான ருட்டீன் நமக்கு இருக்கணும்ங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். ஒழுங்கான நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறது, ஒழுங்கின பாவம் தான் நம்ம வாழ்க்கையில ஒழுங்கினம் கொண்டு வருது. அந்த ஒழுங்கினத்தை நம்ம அனுமதிக்க கூடாது. ஒழுங்கான நேரத்துல தூக்கம், 8 hoursனா அந்த 8 hours தூங்கணும். அந்த ருட்டீனை நம்ம ஏற்படுத்தி பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒரு ருட்டீனு, ஒரு ஆர்டர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் என்ன, தூங்காம ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து 12 hours தூங்குறது, 12 hours தூங்குறது. அது கரெக்டா? அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு. நான் நியூஸ் பேப்பர்ல நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன், 12 hours 10 hours தூங்கிட்டு ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு போய் என்ன என்ன செய்ய முடியும், அன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டியா போச்சு இல்லையா? அப்படி இருக்கிறதும் தப்பு. அந்த கற்பனை தடை செய்யலாம் பாக்குறோம், ஹெல்த்துக்கு அதுவும் பாதிப்பு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எந்த நேரத்துல தூங்கணும், ஒரு ருட்டீனை நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்ம உடம்புக்கு நம்ம தான் சொல்லித்தர பாக்கணும், இதுதான் டைம், இதுதான் டைம். அது கஷ்டம் தான், எனக்கும் அது ரொம்ப கஷ்டம் தான். நான் ரொம்ப ஈஸியா நான் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு சொல்ல, நான் அப்படி பண்ணணும்ன்றதுனால உங்களுக்கு சொல்றேன். சில நேரங்களில் அதை நம்ம மாத்திக்கணும், இந்த கற்பனை அதை செய்யறத நம்ம பார்க்கணும். சரி, முதலாவது ரெஸ்ட பத்தி நம்ம பார்க்கிறோம். ரெஸ்ட்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும், அது சோம்பேறித்தனமா இருக்கிறது அது ஆண்டவர். ஏன்னா ரெஸ்ட் இல்லாம அதிக ரெஸ்டோடு அப்படி நம்ம உடம்ப நடத்திட்டே போனோம்னா ஒரு நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, மிஷின் மாதிரி, அது ஒரு நேரத்தில் பட்டுன்னு உடஞ்சிரும், ஒரு நேரத்தில் பெரிய பிரச்சனையா போயிடும், ரொம்ப தடை, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அது நம்ம அப்படி எடுத்துக்கவே கூட, ரொம்ப நாள் தூங்காதல்லாம இப்படியே உங்க வாழ்க்கை போச்சுன்னா சீக்கிரம் வரப்போகுது ப்ராப்ளம். உயிருக்கு நம்ம பெரிய தடை பண்ணிக்கிறோம். வனித வாழ்வின் புனிதம், உயிரின் புனிதத்தை மதிக்கிறவர்களா இருந்தோம்னா நமக்கு தேவையான ரெஸ்ட நம்ம கொடுப்போம். அது மாத்திரம் இல்லாம ரெஸ்ட்ன்னும் போது நம்ம வாழ்க்கை நடத்தும் போது வந்து சில பொழுதுபோக்கு இல்ல ரெக்ரியேஷன் வாங்க, தமிழ்ல என்ன சொல்றது, ரெக்ரியேஷன் தான். நமக்கு ஒரு ஒரு எங்கேயோ போறதோ அந்த மாதிரி அதை நம்ம பிளான் பண்ணிக்கணும். 10 வருஷமா நாங்க எங்கேயுமே போலங்க, வீட்டில தான் இருக்கிறோம், 5 வருஷமா எங்கேயுமே வெளியில போலங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. பாருங்களேன், யாருமே பாஸ்டர் எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம பிளான் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 2 நாள் எங்கேயோ போய் வெளியில போய் ஒரு பார்க்கோ போய் ஒரு ரெஃப்ரெஷ்டா, இல்ல டல்னஸ் ஒரு சோர்வு ஒரே இது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டே இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு, புரியுதுங்களா? அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் டல்னஸ் தான் வரும் நமக்கு. ஒரு வெளியில போய் ஒரு ரெஃப்ரெஷ்டா போயிட்டு வர்றது ஒரு நாள், ஒரு நாள் இருந்தாலும் நம்ம போய் இங்க ஒரு கப்பன் பார்க்கோ அந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்லது. அது ரெஸ்ட், ஆண்டவர் அது கற்பனை சொல்ற பாருங்களேன், அதை போட்டிருக்கு நம்ம கேட்டகிசம்ல. சரி, அது முதலாவது பாக்குறோம் ரெஸ்ட பத்தி. ரெண்டாவது வந்து சாப்பாடை பத்தி பார்த்தோம்னா, நாலு விதத்துல நம்முடைய உடம்ப நம்ம கொலை செய்யலாம் நம்ம பாக்குறோம், ஒழுங்கான ரெஸ்ட் இல்லாம. ரெண்டாவது சாப்பாடு. சாப்பாடு எப்படி கொலை செய்யலாம்? சரியா சாப்பிடாததுனால கொலை செய்யலாம். சரியா சாப்பிடாததுனால அது எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்ல, கேர்லெஸ். இது பாவங்க. அது இந்த கற்பனையை நம்ம உடைக்கிறோம், அதை நம்ம பார்த்தாவது திருந்துவோமா? சாப்பிடணும். மனித நம்ம உயிர் ஆண்டவருடைய சாயல நம்ம உயிரை பண்ணியிருக்கிறாருன்னா அதை போய் நம்ம கேர்லெஸ்ஸா நினைக்க கூடாது. கேர்லெஸ்ஸா நினைச்சோன்னா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சே தண்டிப்பார். இவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா அது ஆண்டவர் தண்டிக்காம விட மாட்டார். அதை ஒழுங்கா சாப்பிடறதுக்கு நம்ம பழகணும். ஒழுங்கா அது சாப்பிடாம கேஸ்ட்ரிக், அல்சர் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம உடம்ப அழிச்சுக்க கூடாது, நம்ம ஆயுச குறைச்சிக்க கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டு பெருந்தனி. பிலிப்பியர்ல போட்டிருக்க மாதிரி அவங்களுடைய வயிறு அவங்களுடைய தேவன் அப்படின்னு அளவில்லாம சாப்பிடுறது, அளவில்லாம சாப்பிடுறது. அதுதாங்க காரணம். அந்த ஒபிசிட்டி தான் காரணம் சீக்கிரம் வியாதி வர்றதுக்கு, சீக்கிரம் வியாதி வந்து இதா வர்றதுக்கு. ஒரு தாமஸ் வாட்சன் ஒரு பெரிய பியூரிட்டன், அவரு ரொம்ப பயங்கரமா சொல்லுவார். ஒரு கொஞ்சம் சொன்னாலும் பயங்கரமா சொல்லுவார். அநேகர் அவங்க கல்றைய அவங்க பல்லுலயே தோண்டிக்குவாங்க அப்படின்னாரு. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களா, அநேகர் அவங்களுடைய கல்றைய அவங்க பல்லுலயே சீக்கிரம் தோண்டிக்குவாங்க அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தடை செய்து நம்ம அது குறித்து நம்ம யாரையும் குற்றப்படுத்தணும்னு இல்ல. நம்மளுடைய உடம்பு சில நேரத்துக்கு ஜெனட்டிக்னால நம்ம ஒபீஸா இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. சில பேர் மெட்டபாலிசம் இல்லைங்களா, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஆனா ரொம்ப இதா இருப்பாங்க, அவங்க ரொம்ப குண்டா இருப்பாங்க. அதனால நம்ம அவங்களை இதுபடுத்த கூடாது. நம்ம நம்மளை சோதிச்சுக்கணும், நம்மளுடைய சாப்பாடு எப்படி நம்ம சாப்பிடுறோம், நம்ம உடம்ப குறித்து உயிரை குறித்து அக்கறை உள்ளவர்களா நம்ம சாப்பிடுறோமா? அப்படி இல்லைனா கடவுளுக்கு பிரியமா நம்ம இல்லைங்க. அதனால டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், ஆர்த்ரைட்டிஸ், சகல விதமான பாவங்களை நம்ம வியாதிகளை நம்ம கொண்டு வந்துக்கிறோம். யாரையும் குற்றப்படுத்தணும்னு இல்ல. ஆனா கடவுள் ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து ரொம்ப சீரியஸா இருக்கிறார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆறாவது கற்பனையை கடைபிடிக்கிறது, நம்முடைய ரெஸ்டை குறித்து நம்ம எப்படி கவனமா இருக்கிறோம், நம்ம சாப்பாடை கொடுத்து எப்படி கவனமா இருக்கிறோம், நம்ம பல்லிலேயே நம்ம கல்லறையை தோண்டிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம நம்மளை கொலை செஞ்சுக்கிறோம். அது குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய சாப்பாடு. மூணாவது வேகமா நான் சொல்லணும், எக்ஸசைஸ பத்தி. எக்ஸசைஸ் ஏன் எக்ஸசைஸ் செய்யறது இல்ல? ரொம்ப பிஸிங்க, ரொம்ப வேலைங்க, டைம் இல்லைங்க. கடைசியில பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் தான் காரணம், வேற எந்த சாக்கும் இல்லை இல்லைங்களா. மனித வாழ்வின் புனிதத்தை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம ஹார்ட், நம்ம லங்ஸ் நல்ல ஷேப்ல இருக்கணும்ன்றதுக்கு தேவையான முயற்சியை நம்ம எடுக்கணும். அது செய்யாத இருந்தோம்னா இந்த கற்பனையை உடைக்கிறோம் நம்ம பார்க்கணுங்க. அது அப்படி பாக்கணும். நம்ம தேவையான எக்ஸசைஸ் செய்யணும். எனக்கும் நான் கொஞ்ச நேரம் செய்யறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால செய்யறதே இல்லை. அது செய்யும் போது ஐயோ இதை செய்யணுமேனு தான் செய்யறேன். ஆனா அது செஞ்சு முடிச்ச பிறகு வர ஃபீலிங் இருக்கே, ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சிருக்கிறேன், என் மனசாட்சி எவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு ஏதாவது வந்தா நான் கவலைப்பட வேண்டியதில்லை, என்னுடைய அஜாக்கிரதையினால நான் அப்படி இருந்ததில்லை அப்படின்ற ஒரு நல்ல மனசாட்சி, சந்தோஷம், அதனால ஏற்படுற குட் ஃபீலிங் இருக்கு இல்லையா. போகும்போது வேலையில போகும்போது உடம்பே நமக்கு உதவி செய்யுது. ஆட்டோ ஐயோ அங்க வலிக்குது, ஐயோ இது முதுக்கு வலிக்குது, ஐயோ இது வலிக்குது, ஐயோ உடம்பே பாரமா இருக்குது, ஏன் உடம்பு கூட இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது. ஆண்டவர் அப்படி நம்மளையே நம்மள அழிச்சுக்கிறோம், கொலகாரங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம உடம்ப பத்தி நம்ம பாத்துக்கணும். அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஆறாவது கற்பனை நமக்கு சொல்லுது. கடைசியாக தேவையான மருந்தை நம்ம எடுத்துக்கணும். உடம்பு சரியில்லை, ரிப்பேரா இருக்குன்னா அதை ரிப்பேர் செய்யறதுக்கு தேவையான மருந்து எடுத்துக்கணும். சில பேர் அது குறித்து எந்த அக்கறையும் வைக்கிறது இல்ல. ஒரு மருந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் எடுக்கிறது, ஒரு டெஸ்டிங்க்கு போறது இல்ல. இப்ப கொடுத்துருக்கிற உயிரை நம்ம எப்படி நல்லா பாதுகாத்துக்க முடியும்? இன்னும் வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து இழுத்துட்டு போய் எமர்ஜென்சியில சேர்த்து போய் ஆர்ட்ட வெட்டி அதை பண்றதுக்கு முன்னாடி நம்மள நல்லா பாத்துக்கிட்டோம்னா எமர்ஜென்சியே, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டே இருக்காதுன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டே வைக்க வேண்டியது இல்ல. ஒழுங்கா மருந்து எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்க, எமர்ஜென்சி கொண்டு போறது நம்ம தான். ஒழுங்கா மருந்து எடுத்துக்கிறது இல்ல, ஒழுங்கா கவனிச்சுக்கிறது இல்ல, உடம்ப போக வேண்டியது கடைசியில போய் ஹார்ட் வெட்டின்னு அதை பண்ணிட்டு அதை நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம ஹார்ட் இருக்கக்கூடிய ஞானமான எந்த சாதனங்களை பயன்படுத்தி நம்ம உடம்ப ஒழுங்கா பாத்துக்கணுமோ பாத்துக்கணும். இந்த நாலு விதங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இதை செய்ய தவறுறவங்க, இதுல அஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் இன்டைரக்டா நம்மள கொலை செய்து ஆறாவது கற்பனையை நாம் உடைக்கிறோம். சரி, இதோட நம்ம முடிப்போம். அடுத்த வாரம் வார்த்தையினாலையும் நம்முடைய சிந்தனையினாலேயோ எப்படி நம்ம கொலை செய்யறதுன்றத குறித்து பார்ப்போம். கடைசியாக நம்ம என்ன தடை செஞ்சிருக்கு இதுன்னு நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம பார்த்த மாதிரி இந்த கட்டளையை குறித்து நான் நிரபராதியா இருக்கிறேன், இந்த கட்டளையை நான் உடைக்கலேன் அப்படின்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா? பாருங்களேன், ஆண்டவருடைய கற்பனை எவ்வளவு விசாலமா இருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சு வெறும் கத்தியில எடுத்து குத்துனா தான் கொலை இல்லை. மனித வாழ்வின் புனிதத்தை உணராம அஜாக்கிரதையா இருந்து வருகிற எல்லா விளைவுகளையும் ஆண்டவர் கொலையாகத்தான் பாக்குறார், கொலையாகத்தான் பாக்குறார், அபாஷண கொலையாக பாக்குறார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா இதுல இருந்து தப்புறதுக்கு என்ன வழி? நம்ம செஞ்சு எவ்வளவு அதான் நம்ம நினைச்சு பார்த்தோம், இயேசு நமக்காக சிலுவையில நம்ம பாவங்களை சுமந்திருந்தார்னா அந்த பரிசுத்த கற்பனையை முழுமையாத நிறைவேற்றுறதுக்கு அவ்வளவு பாவங்களை அவர் சுமந்திருக்காருன்னா எவ்வளவு சுமந்திருக்க வேண்டியதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிற பாவங்களை அதெல்லாம் அவர் சுமக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு புரியுதுங்களா? நம்முடைய வார்த்தையினால அஜாக்கிரதை தன்மையினால எவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சிருக்கோம் அதெல்லாம் அவர் சுமந்தாருங்க. நமக்காக சுமந்து நமக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் எவ்வளவு அந்த பரிபூர்ணமா அந்த நியாயப்பிரமாணத்தை சுமந்து தீர்த்தார் நம்ம பாவங்கள்னா எவ்வளவு நமக்காக சுமந்து இருக்கிறாரு. அதை நினைச்சு ஆண்டவரை நம்ம எவ்வளவு ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்தரிக்கிறது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய நீதியின் வழியில நம்ம வாழ பார்க்கணும், அந்த கற்பனையின் வழியில வாழ பார்க்கணும், நம்மள நம்மளே மாத்திக்க பார்க்கணும். ஜெபம் செய்வோம்.